நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனியதைங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் வித்தியாசமான ஒரு கருத்தோடு உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகம் நலமோடு இருந்தால்தான் நாம் நலமோடு இருக்க முடியும். அந்த வகையில் உலக நலனில் அக்கறை கொண்டு உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை முனைவர் ராயப்பா காசி அவர்களை நாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் உலகம் எவ்வாறு உருவானது என்பதை பற்றிய பல தகவல்களோடு நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இன்னும் பல சுவையான தகவல்களை நாம் இந்த வாரத்தில் அறிந்து கொள்ளலாம்.
இனிய இதயங்களே, சென்ற வாரம் நாம் பல உலகத்தை பற்றிய விஷயங்களை நம்ம பேசணும். இந்த வாரம் நாம் விஞ்ஞானபூர்வமான டெக்னாலஜி நிறைந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். சோ நாம் விரிவாக அந்த விஷயங்களை பற்றி நாம் அலசி பார்க்கலாம்.
சரியா சொன்னீங்க, கண்டிப்பா பார்க்கலாம்.
அதாவது கடைசியாக நம்ம எல்லாருமே எங்க போறோம்னு சொன்னா ஒமேகா பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஒமேகா பாயிண்ட்னா இந்த கிரீக் மொழியில ஆல்பா என்றால் தொடக்கம், ஒமேகா என்றால் முடிவு. சோ அந்த முடிவு பாயிண்ட பார்த்து நம்ம மனிதன் போய் கொண்டிருக்கின்றான். மனிதன் சொல்றது மறுபடியும் ஆந்த்ரோபோசென்ட்ரிக், நானே தப்பு பேசுறேன். இயற்கை போய் கொண்டிருக்கின்றது. சோ கடைசியாக ஒமேகா பாயிண்ட்ன்றது மதங்கள் சொல்வது கடவுள், விஞ்ஞானி சொல்வது ஒமேகா பாயிண்ட். நம்ம அங்க போய் நம்ம இந்து மதம் சொல்லுவது பாருங்க, நம்முடைய காஞ்சி சங்கராச்சாரியார் சொல்லுவாரு, நம்ம வந்து அந்த கடவுளுடைய பிரதிபலிப்பு தான். சோ கடைசியாக நம்ம எல்லாம் போயிட்டு அந்த அப்சல்யூட் பிரம்மனோட நம்ம போய், நம்ம ஆத்மன் பிரம்மன் அதனோட நம்ம போய் சேரப்போறோம். சோ அதுதான் ஒமேகா பாயிண்ட். சோ இயற்கை அதுல ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கின்றது இயற்கையில. இயற்கையில் குறிக்கோள் என்ன குறிக்கோள்னா உயர்ந்த குறிக்கோள். அந்த உயர்ந்த குறிக்கோள்ல எல்லாருமே மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. கடைசியா எல்லாமே ஒரே உலகம், எல்லாம் ஒரே உயிர். நான் சொன்ன மாதிரி நம்ம உயிர்களுக்கு காமன் எல்லாமே நாலே நாலு பேசஸ் தான். அடனின், குவானின், தைமன், சைட்டோசின்.
அதாவது
இந்த நான்கு அமிலங்கள் தான் நம்ம உடம்புல இருக்கு.
அது என்னென்ன நீங்க சொன்னீங்க?
அடெனின்.
அடெனின்ன்றது
அது ஒரு சயின்டிபிக் நேம் ஃபார் ஒரு அமிலம்.
ஒரு அமிலம் அடெனின்.
சைட்டோசின்,
சைட்டோசின்,
குவானைன்,
குவானைன்,
தைமைன்,
தைமைன்.
சோ இந்த நான்கு தான் நம்ம கிட்ட டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, டியாக்ஸிரிபோநியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட 23 குரோமோசோம்ஸ் இருக்கு. அது வந்து டிஎன்ஏ அப்படிதான் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த டிஎன்ஏவில தான் இந்த நான்கு பேஸ் சொல்லுவாங்க, இந்த நான்கு மூலப்பொருட்கள், இந்த மூலப்பொருட்கள் தான் டிஎன்ஏ செய்யப்பட்டிருக்கிறது. சோ வாழைப்பழத்துல 7 குரோமோசோம் இருக்கு, ஈல வந்து 12 குரோமோசோம் இருக்கு, நம்ம கிட்ட 23 இருக்கு. குரங்கு, குரங்குன்னு சொல்ல முடியாது, மனித குரங்கு மொத்தம் 4 இருக்கு. என்னதுன்னா ஒராங்குட்டான், கிபன், கோரில்லா, சிம்பான்சி. கிப்பனும் ஒராங்குட்டானும் இங்க இருக்கு, இங்க ஜாவா இந்தோனேஷியா. கொரில்லாவும் சிம்பான்சியும் ஆப்பிரிக்கால இருக்கு. சோ சிம்பான்சிக்கும் நமக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்மளது 23 குரோமோசோம், சிம்பான்சி 22 குரோமோசோம்.
ஒரே ஒரு குரோமோசோம்,
ஒரே ஒண்ணுதான். 99.9% மனித குரங்கு சிம்பான்சியும் மனிதன் ஒன்று தான். சோ இதுவே உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன சொல்றேன்னா எல்லா உயிர்களுமே அந்த நான்கு மூலப்பொருள்கள் தான் செய்யப்பட்டிருக்கிற. சோ அதுவே போதும், நம்ம எல்லாம் உறவு எவ்வளவு தூரம் நம்ம திக்கா இருக்கணும், எவ்வளவு தூரம் நம்ம வந்து ரிலேட் ஆயிருக்கிறோம் சொல்றதுக்கு இந்த ஒரு காரணமே நமக்கு போதும்.
ஆக ஒரு மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் அப்படின்னு வழக்கமா கவிஞர்கள் சொல்லுவாங்க, கும்பேரி பாயும் குரங்கிலிருந்து பிறந்தான் மனிதன் என்று சொல்வார்கள். அது அவனுடைய பழக்கத்தை வைத்து சொல்கிறார்களா அல்லது அவனுடைய நடைமுறையை வைத்து சொல்கிறார்களா என்பது ஒரு கவித்துவமான ஒரு வார்த்தையா இருந்தாலும், அறிவியல் பூர்வமாக இவர்கள் இந்த நான்கு அமிலங்கள் மூலமாக டிஎன்ஏக்களாக மாறி
அந்த டிஎன்ஏக்கள் தான் இன்று மனிதனாக 23 டிஎன்ஏ குரோமோசோம் பெற்ற மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ இந்த மனிதனுக்கு அறிவு வகைகள் அல்ல. இப்ப நீங்க ஆமையில சொல்லும்போது மகாபலிபுரத்துல முட்டையிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு மீண்டும் வந்து அதே இடத்துல சாப்பிடுகின்ற அந்த அறிவு இருக்குது. இதை பார்க்கும்பொழுது பகுத்தறிவு என்கின்ற அந்த அறிவு, அல்லது நீங்கள் சொல்லுகின்ற அறிவியல் பூர்வமாக சொல்லுகின்ற அந்த ரேடா தன்மை மனிதனுக்கு எத்தனை இருக்கிறது?
நமக்கு பகுத்தறிவு என்று அகெய்ன் இட் இஸ் ஆந்த்ரோபோசென்ட்ரிக். நம்ம நாம்பளே நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கிறோம், நம்ம நம்மளே நம்ம பெருமை அடித்துக் கொள்கிறோம். இப்ப பாருங்க, நம்ம வந்து நம்ம என்ன சொல்றோம், அறிவில் உயர்ந்தவன் மனிதன் நம்ம சொல்றோம். நம்ம அறிவில் உயர்ந்திருக்கலாம், ஆனா இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த இலை செய்யக்கூடிய வேலை நம்மளால செய்ய முடியாது. இலை வந்து சூரிய ஒளியை பிடித்து உணவு தயாரித்து நமக்கு கொடுக்கிறது. ஆனால் நம்ம தயாரிக்க முடியுமா? அவங்க எல்லா அறிவை வைத்துக்கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய 7 பில்லியன் பீப்புளும் சேர்ந்தாலும் ஒரு இலை செய்யக்கூடிய அந்த வேலையை நம்ம செய்யவே முடியாது. அதே போலவே நான் சொன்ன மாதிரி அந்த மீன் டிராவல் பண்ணது பாருங்க, கடலுக்குள்ள அந்த ரேடாரை வச்சு கரெக்டா கண்ணு அதை கட்டி விட்டீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துக்கு போகும். இந்த புறாவை இப்ப நம்ம சென்னையில இருக்கோம், அந்த புறாவை இப்ப வேலூர்ல எடுத்துன்னு போய் நீங்க விட்டீங்கன்னா நம்ம பஸ்ல ட்ரெயின்ல வர்றதுக்கு முன்னாடி அந்த புறா நேரா இந்த ஸ்டுடியோல வந்து அது சேர்ந்திருக்கும். ஆகவே அறிவு என்பது நம்ம ஆந்த்ரோபோசென்ட்ரிக், நம்ம நம்மளே நம்ம தான் பெரியவங்க. அது ஏனென்றால் மதங்கள் தான் நமக்கு அது மாதிரி சொல்லிக் கொடுத்திருக்கின்றன. ஆனால் உண்மையாக பார்த்தால் நாம் இயற்கைக்கு மேலல்ல, இயற்கையோடு நாம் இருக்கின்றோம். அப்பேற்பட்ட ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை தான் இந்த இயற்கையை நாம் காப்பாற்ற முடியும். நாம் இயற்கையை விட்டு மாறுபட்டவர்கள் அல்ல, இயற்கையோடு ஒன்றித்து இணைந்தவர்கள். அப்பேற்பட்ட வாழ்வுதான் நம் மற்ற உயிர்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கும், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசையை கொடுக்கும். சோ அப்பேற்பட்ட ஒரு கண்ணோக்கு, அப்பேற்பட்ட ஒரு பார்வை தான் இன்றைய சமுதாயத்தில் இளைஞர்களுக்கு முக்கியமாக தேவை. அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நாம் காப்பாற்றுவோம்.
உண்மைதான், ஆனா அதுக்கு இந்த காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அறிவு வேணும். இந்த பகுத்தறிவு என்கின்ற அறிவு நீங்க சொல்லுகின்ற அந்த சிம்பன்சி குரங்கிற்கு 22 குரோமோசோம் இருந்ததுன்னு சொன்னீங்க. இந்த 23 குரோமோசோம் இருக்கின்ற மனிதனுக்கு வேறுபாடு என்று பார்க்கும்பொழுது அந்த சிம்பன்சிக்கு இந்த அறிவு இருக்குங்களா இல்ல அறிவு இல்லையா?
நம்முடைய எல்லாமே மூளை வளர்ச்சியை பற்றித்தான் வைத்துத்தான் உயிர்கள் பரிணாம வளர்ச்சியில் மாறுகின்றன. முதலில் நான் சொன்ன அந்த 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த குரங்கு, அதனுடைய மூளை வந்து 50 கிராம். அதுக்கப்புறம் குரங்கு வளர வளர 100 ஆனது. கடைசியாக 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் அது 300 கிராம் ஆச்சு. அதுக்கப்புறம் மனிதன் ஆப்பிரிக்கா தானே முதல்ல தோன்றினான், அங்கிருந்து அவன் ஹோமோ எரெக்டஸ் என்று அவனை சொன்னார்கள், அதாவது நேராக நடக்கக்கூடியவன். அவன்தான் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே வந்தான். அவன் வெளியே வந்து ஐரோப்பாவுக்கு போனவுடன் அவன்தான் நியாண்டர்தால் என்ற மனிதனாக மாறுகிறான். 350,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவன்தான் குரோமாஞ்சோன் என்றும் மாறுகின்றான். இன்றைய தினம் ஐரோப்பியர்கள் அந்த குரோமாஞ்சோன் என்று சொல்லக்கூடிய மனிதனிடமிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தவர்கள். அவருடைய மூளை ஏறக்குறைய 650 கிராம் ஆக மாறியது. இன்றைய தினம் நமக்கு ஏறக்குறைய 1 கிலோ, ஏறக்குறைய 1000 கிராம் மூளை வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நம்முடைய மூளை வளர்ச்சியை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது நம்மளது தான், மனிதனுடைய மூளை தான் அதிகமாக வளர்ந்திருக்கின்றது குரங்கை விட. ஆனால் நமக்கு அந்த கான்சியஸ்னஸ் என்று சொல்வதனால் நமக்கு நல்லது எது கெட்டது எது என்று அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சக்தி மனிதனிடத்தில் இருக்கின்றது. அதுதான் நம்மை நமக்கு என்ன செய்ய வேண்டும், உயிர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று தூண்டிவிட வேண்டும். மாறாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், பகுத்தறிவு உள்ள மனிதன்தான் இன்றைய தினம் இந்த டிஸ்ட்ரக்டிவ், அதாவது அழிக்கக்கூடிய ஆற்றலை அவன் செய்து கொண்டிருக்கின்றான். சில மக்கள், சில விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள், மனிதன்தான் மிக கொடிய பயங்கர விஷமுள்ள மிருகம் என்று சொல்லுகிறார்கள்.
நீங்க சொன்னீங்க, இப்போ ஆப்பிரிக்காவில்தான் வந்து முதல் முதலாக மனிதன் தோன்றியதாக நீங்க சொல்றீங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில நம்ம பார்க்கும்பொழுது முதல் முதலாக மனித இனம் தோன்றிய பகுதி எனப்படுவது லெமுரியா கண்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கண்டம், அது வந்து தற்போது அழைக்கப்படுகின்ற கன்னியாகுமரி மதுரை மாவட்ட தேனி பகுதிகளில் இந்த மனிதர்கள் வாழ்ந்தார்கள், மனித இனம் உருவானது, ஆதி மனிதன் உருவானான் என்பது போன்ற பல ஆய்வுபூர்வமான செய்திகளை சொல்றாங்க. சமீபத்தில் கூட அமெரிக்காவிலிருந்து நீங்க சொன்ன அந்த யூனிவர்சிட்டியிலிருந்து பல்கலைக்கழகத்திலிருந்து இங்க வந்து ஆய்வு செய்ததாக சொல்றாங்க. அப்படினால் இந்த ஆப்பிரிக்கா இந்த உலகம் ஒரே ஒரு அமைப்பாக இருந்ததா?
கரெக்ட். நான் உங்களுக்கு ஏற்கனவே முதலில் பிளேட் டெக்டானிக் என்று நான் ஒரு வார்த்தையை உபயோகித்தேன். பூமியானது 12 பிளேட்டுகளால் செய்யப்பட்டிருக்கிறது. நமது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரே பிளேட் தான். இந்தியா ஆஸ்திரேலியன் பிளேட் என்று சொல்வார்கள். அந்த இந்தியா ஆஸ்திரேலியன் பிளேட்டும் யூரேஷியன் அதாவது யூரோப் பிளேட்டும் சரியாக இமயமலை இருக்கின்ற இடத்தில் ஒட்டி கொண்டிருக்கின்றன. இவை இரண்டும் மோதிக்கொண்டே இருப்பதனால்தான் மேலே இருக்கக்கூடிய மண் மேலே போய்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய உயரமான பீடபூமி எதுவென்றால் திபெத் பீடபூமி. உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த மலை நமது இமயமலை. ஏனென்றால் இந்த ரெண்டும் பிளேட்டுகள் மோதிக்கொண்டே இருக்கின்றன, பூமி மேலே போய்கொண்டே இருக்கிறது. இனிய இதயங்களே, இன்றைக்கு இதோடு போதும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நேரம் இல்லை. அடுத்த வாரம் நம்ம நிறைய விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சோ நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
ஐயா, உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பூமியின் வரலாறு பத்தி இந்த அளவுக்கு ஆழமா விவரமா விளக்கமா எமது இனிய இதயங்களுக்கு நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. இன்னும் பல தகவல்களை நாம் அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
இனிய இதயங்களே, இதுவரை நலம் காப்போம் நிகழ்ச்சியில் புதிதாக புதிய சிந்தனையாக உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நலம் காப்போம் நிகழ்ச்சியில் உடல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசாமல் உலக சார்ந்த விஷயங்களையும் இந்த உலகம் எவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல செய்திகளையும் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.